பாடுவோம், ஆனந்த பண்பாடுவோம், மகிழ்வோம், ஆண்டவரில் கூடி வருவோம், அவசையலை நினைத்திடுவோம், நாம் அவர் பெயரை போற்றி மகிழ்வோம், அவசையலை நினைத்திடுவோம், நாம் அவர் பெயரை போற்றி மகிழ்வோம், கண்ணாக மணியாக காப்பாற்றும் ஆண்டவர்க்கு ஆனந்த பண்
ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, கடுகாய் புளிப்பு மாவாய் இந்த உலகத்திற்கு ஒளி தரக்கூடியவர்களாக, இந்த உலக மக்களுக்கு வாழ்வு தரக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிற கல்வாரி நாயகனுடைய கல்வாரி பலியை நினைவுகூர்ந்து கொண்டாட வந்திருக்கிற உள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு அழைக்கிறேன். எபேசியர்களே திருமுகம் 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மை அன்பு செய்தார் என்று சொல்கிறார். பவுலடியாருடைய அந்த அனுபவ வார்த்தைகள் உண்மையிலேயே அசைபோட்டு பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு இறை வார்த்தை. கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமண வீசும் வழியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார் என்று சொல்லப்படுகிறது. தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நிகழ்வைத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் நாம் நன்றியோடு நினைவு கொண்டாட்டமாக நினைவு கூர்ந்து அதை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடு இந்த நாளில் ஆண்டவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார், எல்லாவற்றையும் கடந்திருக்கிற கடவுள் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலி தருகின்ற நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள, நம்முடைய பாவங்கள் நாம் செய்த தவறுகளை நாம் நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் நீயே உயிரும் நீயேசுவே, எல்லாம் நீயேசுவே, என் உயிரும் நீயேசுவே, என் வாழ்வும் நீயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீயேசுவே, பாவியாய் நான் அலைந்தே பாதை தடுமாறினே, பாவியாய் நான் அழைந்தே பாதை தடுமாறினே, பாவ உலகில் பாவியை மீட்க பலியானீர் நீயேசுவே, பாவ உலகில் பாவியை மீட்க பலியானி நீரேசுவே, எல்லாம் நீயேசுவே, என் உயிரும் நீயேசுவே.
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவை வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிட்டவற்றை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்புள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பை பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 18-25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்துவிட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனதோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவ மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவ மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பார வாரம் எழுந்தது. ஆண்டவ மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவ மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். இன்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டன. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவமாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவமாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல, எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவமாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவமாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல, எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். ஆண்டவமாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவமாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, இறையாட்சி எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தன் தோட்டத்தில் இட்டார். அது வளர்ந்து மரமாயிற்று. வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். மீண்டும் அவர், இறையாட்சி எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். பெண் ஒருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இணைந்து சிந்திக்க இதோ இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற மன நிறைவோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். விவிலியத்தில் நிறைய இடங்களில் ஆண்டவர் உவமைகளை சொல்லுகிறார். ஒரு சில உவமைகள் பெரிதாக இருக்கும், ஒரு சில உவமைகள் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும், ஒரு சில உவமைகள் ஆண்டவர் சொன்ன அந்த கால சூழ்நிலையில் மட்டும் சரியாக இருக்கும், ஆனால் ஒரு சில உவமைகள் எக்காலத்திற்கும் பொருந்தும், எளிமையாக இருக்கும், எல்லோருக்கும் புரியும். அப்படிப்பட்ட ஒரு உவமையைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். கடுகு விதை உவமையும் அதே நேரத்தில் புளிப்பு மாவு உவமையும் பற்றி சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த இரண்டு வாசகங்களையும் நான் வாசித்த பொழுது எனக்குள் உண்டாகிய ஒரு தாக்கம் அல்லது எனக்குள் எழுந்தருளிய ஒரு உள் ஒளி என்னவென்று சொன்னால், தளராத மனதோடு எதிர்நோக்கி இருங்கள், தளராத மனதோடு எதிர்நோக்கி இருங்கள் என்கிற இந்த ஒரு மைய சிந்தனையாக கொண்டு உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எதிர்நோக்கி இருப்பது என்பது காத்திருப்பது. நான் நினைத்த காரியம், நான் நம்புகிற ஒரு காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பதைத்தான் எதிர்நோக்கி இருத்தல் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு நாம் பல காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு சுகம், காத்திருப்பது என்பது ஒரு சுகம்தான். அது ஒரு பலம், அது ஒரு தவம் என்று கூட நாம் சொல்ல முடியும். நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை பயணித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய இடங்களில் பலவிதமான காத்திருப்புகளை காண முடியும். ஒரு எதிர்நோக்கை நம்மால் கண்டுகொட முடியும். இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒரு சுற்றுலா பயணம் போகிறோம், முதல் முறையாக ஊருக்கு செல்கிறோம், அல்லது முதல் முறையாக நம்ம ஃப்ளைட்டில் பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு இருக்கும். இது எப்படி இருக்கும், என்ன ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் மறை மாவட்டத்தில் ஒரு கோயில் திறப்பு விழா புதிதாக கட்டப்பட்டு அந்த கோயில் புதிதாக திறக்கப்பட்டது. அப்போது பங்கு குருக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நானும் சென்றிருந்தேன், என்னோடு என் பங்கிலிருந்து ஒரு சில மக்களும் வந்திருந்தார்கள். இந்த மக்களிடம் கேட்டேன், உங்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லையே, நீங்கள் எப்படி இங்கே வந்திருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி கேட்டேன். இல்லை சாமி, புதுக்கோயில் அதை எப்படி அச்சிருக்கிறாங்க, அங்கே எப்படி புனிதப்படுத்துகிற பணி என்பது எனக்கு பார்த்ததே இல்லை, அதனால் இப்படி ஒரு நிகழ்வு வராதான்னு இவ்வளோ நாளாக காத்து கொண்டிருந்தேன். வாய்ப்பு கிடைத்தது, செய்து கேள்விப்பட்டேன். இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா நாட்களை கடந்து இப்போ தான் நம்ம ஊரில் ஒரு நம்ம மறை மாவட்டத்தில் ஒரு கோயில் திறக்கிறாங்க, அதை பார்க்கணும்னு காத்திருந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படி எல்லாருமே எல்லா காரியத்துக்காக காத்திருக்கிறோம். தாயானவள் தன் கருவில் இருக்கிற குழந்தை இந்த மண்ணிலே சுகமாய் பிறக்கும் வரை அந்த குழந்தைக்காக காத்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி காத்திருத்துதல் என்பது விவிலியத்திலும் சரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு ஒரு இயல்பான ஒரு அனுபவமாக இருக்கிறது. எப்படி மீனுக்காக தன்னுடைய இறைக்காக கொக்கு அப்படியே அந்த குளத்துக்கரையிலே இந்த நீர்க்கரையிலே காத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த காத்திருத்தனுடைய சுகத்தை விவிலியமும் நமக்கு சொல்லுகிறது, அன்றாட வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த உடல் என்னோடு தான் இருக்கிறது. எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், இந்த உடல் வந்து என்னோட 33 வருஷமாக என்னோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. பிரிட்டோ அப்படின்ற பேர் வந்து இந்த உடம்புனால எனக்கு கிடச்சது தான். இந்த உடம்புக்குள்ளே தான் என்னுடைய உள்ளம் இருக்கிறது, இதுக்குள்ளே என் ஆன்மா இருக்கிறது, இதுக்குள்ளே தான் என்னுடைய சிந்தை இருக்கிறது, எல்லாமே இந்த உடலுக்குள்ளே தான் இருக்கிறது. பார்த்துக்கோங்க, 33 வருஷமாக அந்த உடலை பற்றி நான் பெரிய அளவில் கேர் பண்ணி அதை நினச்சி பார்த்ததே இல்லை. 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே வயிற்று வலி அப்படின்னு தான் நான் போனேன். பார்த்துக்கோங்க, போன உடனே சிடி ஸ்கேன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை அந்த ஸ்கேன் ரூம் கொண்டுட்டு போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. வயிற்று வலின்னு போனேன், ஸ்கேன் எடுத்தாங்க. பார்த்துக்கோங்க, இந்த ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட் என் கைக்கு வருகிற அந்த 1 மணி நேரம் நான் காத்திருந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அனுபவம் கிடைக்கும். அந்த கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரம் பலவிதமான கேள்விகள் எனக்குள் வந்துச்சு. இந்த ரிப்போர்ட் எப்படி வரப்போகுதோ, பாசிட்டிவாக வரப்போகுதா, நெகட்டிவாக வரப்போகுதா, நெகட்டிவாக வந்தால் எவ்வளோ உச்சத்துக்கு போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எப்படி நம்மளை சமாளித்து கொள்ள போகிறோம், இந்த உடலை எப்படி நம்ம பராமரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 33 வருஷமாக என் கூட இருந்த உடம்பை பற்றி நான் அன்னைக்கு தான் அதிகமாக அக்கறை உண்டேன். அந்த 1 மணி நேரம் தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை என் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் நினைத்து பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இத்தனை நாள் எனக்கு கொடுத்த இந்த உடம்பை பத்தி நான் பெருசா நினைச்சு பார்க்கல, பட் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு ஃபால்ட், எனக்குன்னு ஒரு குறைன்னு வந்த பிறகு நான் நினைச்சு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டுக்காக, அந்த அறிக்கைக்காக காத்திருந்த தருணம் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். என்னுடைய 33 ஆண்டுகால வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் இது போன்ற அனுபவங்கள், ஒரு சில காத்திருப்புகள் சுகமாக முடியும், ஒரு சில காத்திருப்புகள் ஒரு சில நேரங்களில் அது எப்படி முடியும் என்று சொன்னால் அது கண்ணீரோடு துன்பமாக முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாளில் ஆண்டவர் தான் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த எதிர்நோக்கு அதில் இருக்கிற அந்த காத்திருப்பதில் இருக்கிற சுகம், இவற்றை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் யதார்த்தமாக சொல்கிறது பார்க்கறது அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமும் அவர் மனைவி சாராவும் எத்தனை ஆண்டுகளாய் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தைக்காக காத்திருந்த அந்த தருணம், ஆண்டுடைய வாக்கு கொடுக்கப்பட்டு குழந்தை பிறந்ததல்லவா, அவ்வளவு சந்தோஷம் எதிர்நோக்கி இருந்தது அவர்களுக்கு கிடைத்தது. அந்த இஸ்ரேல் மக்கள் மீட்புக்காக அத்தனை ஆண்டுகள் காத்து கிடந்த பொழுது கடவுள் அவருடைய குரலை கேட்டு அவர்கள் எதிர்நோக்கி இருந்த, அவர்கள் காத்திருந்த காரியத்தை அவர்கள் கைகூட செய்த சந்தோஷம் மிகவும் அளவிட முடியாத ஒரு நிறைவை தந்ததாய் பார்க்கிறோம். சக்கரியாவும் எலிசபெத்தும் எத்தனை ஆண்டுகள் காத்து கிடந்தார்கள், கடவுளுடைய அந்த அருளுக்காக காத்திருந்தார்கள், அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். இறைவன் எங்களை உண்மையான அன்பையும் தியாகத்தையும் நம்பிக்கையும் பார்த்து எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார் என்று காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்நோக்கு நிறைவேறியது. அதில் இருக்கிற சுகத்தை அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள், கல்யாணம் ஆகுது, முதல் வருடமே குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையுடைய பிறப்பை கொண்டாடுவதில் பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் கொண்டாட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, திருமணம் முடிஞ்சு ஓராண்டில் குழந்தை பிறந்துச்சு, ஆண்டவரே உமக்கு நன்றி, இவருடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த திருமண வாழ்வின் கொடைக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நாம் நன்றி சொல்லுவோம். ஆனால் அதே தம்பதியர்கள் கல்யாணமாகி 2 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள், எனக்கு தெரிஞ்சுனா எங்கள் மறை மாவட்டத்தில் 16 வருஷம் கழித்து ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கு. அப்படிலாம் நினச்சி பாருங்களேன், அந்த குழந்தை அவர்கள் காத்திருந்த நாட்களில் அந்த குழந்தையை கொடுத்த பிறகு கடவுளுக்கு அவர்கள் சொன்ன நன்றி, அவர்கள் வடித்த கண்ணீர், அவர்கள் செய்த நேர்ச்சை, அவர்கள் இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிற ஜபத்தினுடைய வல்லமை, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காத்திருக்கிற பொழுது, எதிர்நோக்கி இருக்கிற பொழுது அதில் இருக்கிற சுகமும் அதில் இருக்கிற அனுபவமும் அளவிட முடியாததாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் இந்த வாசகங்கள் வழியாக இணைந்து சிந்திக்கப் போகிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். பவுலடியார் ரோமியர்களுடைய அந்த கடிதத்தில் 8வது அதிகாரத்தில் அந்த முதல் வசனமே சொல்லுகிறது, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவை என்று நான் எண்ணுகிறேன். அன்புக்குரியவர்களே, நம் எல்லோரும் அறிந்த ஒரு செய்திதான், இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவே குறுகிய ஒரு காலகட்டம்தான், மிக மிக குறுகியமான ஒரு காலகட்டம்தான். அப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு சில பேருடைய வாழ்க்கை நம்ம சொல்லுவோம் வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்லுவோம், அது வரம் அல்ல, இறைவன் கொடுத்த அருள், அவ்வளோதான். ஒரு சில பேருக்கு இந்த வாழ்க்கை மகிழ்வாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் பின்னி பிணைந்து நகமும் சதையும் போல கஷ்டமில்லாத நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை என்பது போல நடந்து சென்றாலும், அது நகர்ந்து சென்றாலும் ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், ஒரு எதிர்நோக்கை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். காலத்தில் நீங்கள் படும் துன்பங்கள், இந்த காலத்தில் நீங்கள் படுகிற துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிடுவோம் என்று சொன்னால் அது தகுதியற்றவை என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன, கடவுள் தரப்போகிற அந்த மாட்சி நிறைந்த அந்த வாழ்வு என்பது அது இவ்வுலகத்தில் நாம் படுகிற துன்பத்தோடு ஒப்பிடவே முடியாது. இந்த ஒரு மாட்சிக்காக மனிதன் மட்டுமல்ல படைப்பு அனைத்துமே ஆவலோடு காத்திருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறது, படைப்பு முழுவதுமே ஆவலோடு காத்திருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகாதல வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, கொடையாக தூயாவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். பிரைஸ்லான். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னு பாருங்களேன், அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். அப்படின்னா இந்த உடல் என்பது, என்னுடைய உடல் என்பது, மனுஷனுக்கு உடல் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. உடல், உள்ளம், ஆன்மா அப்படின்னு சொல்லி மூணாக பிரித்து பார்க்கலாம். ஆன்மா அதற்கு மேலே கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளம் இந்த உடல் தான் தாங்குகிறது. இந்த உள்ளத்தையும் ஆன்மாவையும் இந்த உடல் தான் தாங்குகிறது. எனக்கு அடையாளம் தரக்கூடியது இந்த உடல். இந்த உடல் என்பது உலகோடு தொடர்பு உடையது. அது நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க இல்லையா, நாங்கள் உயிர்த்த பிறகு நாங்கள் மறு உலக வாழ்வுக்கு வருகிற பொழுது நாங்கள் எந்த உறவோடு இருப்போம் அப்படின்னு கேட்குற பொழுது அவர் சொல்லுவார், அங்கே கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற உறவெல்லாம் இருக்காது என்பதை ஆண்டவரே சொல்லுகிறார். இந்த உடல் என்பது இந்த மண்ணோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த மண்ணிலிருந்து தான் கடவுள் மனுஷனை உருவாக்குறார். இந்த மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கியதனால் இந்த உடல் மண்ணுக்கு சொந்தமான ஒரு காரியம். நீங்கள் அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களினுடைய சங்கமமாக இருக்கிறது. இந்த உடலிலே நீர் இருக்கிறது, இது நெருப்பு இருக்கிறது, இதில் ஆகாயம் இருக்கிறது, எல்லாமே நம் உடம்புக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ பஞ்சபூதங்களுடைய சங்கமமாக அறிவியல் அடிப்படையில் நாம் யோசித்து பார்த்தாலும் இந்த உடல் இந்த உலகோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதே போல கடவுளுடைய படைப்பில் நாம் தொடக்க நூலில் வாசிக்கிறோமே, ஆண்டவர் மண்ணிலிருந்து தான் மனிதனை படைத்தார் என்பதனால் இந்த உடல் மண்ணுக்கு சொந்தம், அவர் ஊதிய ஆவி அது விண்ணுக்கு சொந்தம், அது ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பவுலடியார் சொல்கிறார், உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். அப்படிலாம் ஃபாதர் உடம்பை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு காரியம் போல சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உடல் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி நாம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நான் இங்கேருந்து சென்னைக்கு நான் போக வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால், நான் பயணிக்கிற வாகனம் எனக்கு மிக மிக அவசியமான ஒன்று. இப்போ நான் ஒரு காரில் பயணிக்கிறேன் அப்படின்னா அந்த கார் எனக்கு முக்கியம். அந்த பயணிக்கிற காரை நான் பக்குவமாக வச்சுக்கணும், நல்லா பாதுகாத்து வைக்கணும், அதை அப்பப்போ தொடச்சி வைக்கணும், அந்த வண்டிக்கு அப்பப்போ ஆயில் போட்டு வைக்கணும், அந்த வண்டிக்கு தேவையான எரிபொருளை ஊற்றி வைக்கணும், அடுத்தவங்க யார் அந்த வண்டியை சேதப்படுத்தாத அளவுக்கு நல்லா கவர் போட்டு எப்படி அந்த வண்டியை மூடி வச்சு தேவையான நேரத்தில் நம்ம பயணிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே போல தான் இந்த உடல் என்பது என் ஆன்மா பயணிப்பதற்கு நான் கொடுக்கிற வாகனம். நான் அப்படி தான் எளிமையாக புரிந்து கொள்கிறேன். என்னுடைய உடல் என்பது என் ஆன்மா பயணிப்பதற்கு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாகனம். இதை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். இதை சேதப்படுத்துவதற்கோ அல்லது சுகாதாரமான சூழ்நிலை விட்டு கொடுப்பதற்கோ அல்லது பாவத்தினுடைய காரியங்களுக்கு செயல்படுவதற்கு இதை நாம் கையளித்தோம் என்று சொன்னால் அது ஆன்மா வேதனைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக என்னுடைய ஆன்மாவை காக்கக்கூடிய, என்னுடைய ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய கேடயமே என் உடல். அந்த உடலிலிருந்து விடுவிக்கப்படுகிற நாளை நான் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன் என்பதைத்தான் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் என்று இந்த நாளில் பவுடியார் இந்த வசனத்தை நமக்காக சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, அடிக்கடி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இந்த மறு உலகத்தை பற்றி பேசுகிற பொழுது, அந்த விண்ணகத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் சொல்வார், நான் இப்படியாகத்தான் நினைத்துக் கொள்வேன், இந்த உலகத்தை படைப்பதற்கு ஆண்டவர் 6 நாட்களை எடுத்துக்கொண்டார், 7வது நாள் மனிதனை படைத்தார். அப்போ 7-6 நாட்களில் அந்த உலகத்தை படைத்த மனிதருக்கு இந்த 2வது தந்தை என்ன சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சிலைகளை பார்த்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், நான் ஏற்பாடு செய்த பிறகு உங்களுக்கு அதற்கான வழி தெரியும் அப்படின்னு சொல்றார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, வெறுமனே 6 நாள் இந்த உலகத்தை படைச்ச கடவுள்னால இந்த மறு உலகம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது விண்ணகத்தை படைப்பதற்கு உருவாக்குவதற்கு ஏன் இத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் முயற்சி பாருங்க. அப்போ 6 நாள்ல படைச்ச இந்த உலகத்திலே இவ்வளவு அதிசயங்கள், இவ்வளவு விந்தைகள், இவ்வளவு அழகு இருக்கிற பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொல்லிவிட்டு நமக்காக தயாரிக்க போகிறேன் என்று சொன்னாரே அவருடைய இறப்புக்கு முன்பாக, அப்போ இத்தனை நாட்களாக நமக்கென்று ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம். 6 நாட்களுக்குள் உருவாக்கிய இந்த உலகமே விந்தையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மறு உலகத்தை உருவாக்குவதற்கு, அந்த விண்ணகத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் எடுக்கிற நாட்களை பார்த்தால் அது நம்முடைய கற்பனைக்குள் எட்டாத ஒரு காரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் பல நேரங்களில் பயணங்கள்லாம் மேற்கொள்ளும், எனக்கு ஒரு முறை விமானத்தில் பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, அப்போ அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அந்த கார்னர் சீட் அந்த ஜன்னல் ஓரத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அந்த ஃப்ளைட்டு மேலே போனக்கப்புறம் மேலேருந்து இந்த நம்ம ஊரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்த பார்த்தோம்னா அவ்வளோ அழகு. அப்போ இந்த அழகுக்கெல்லாம் கடந்த ஒரு அழகை வந்து ஆண்டவர் நமக்காக உருவாக்குகிறார் என்கிற நம்பிக்கை இந்த நாளில் இந்த வாசகம் நமக்கு தருவதாக நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 7 வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை இதிலும் குறையே இல்லை. ஆண்டவருடைய வருகைக்காக அதை எதிர்நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு அருட்கொடையில் ஒருபோதும் தொய்வே இராது. 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் வானி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள், அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்க வல்லவர். தீத்து தன்னுடைய தன்னுடைய கடிதத்தில் இரண்டாவது அதிகாரம் 13 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என்று காத்திருக்கிறோம். எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு நாம் எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என்று நாம் காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது என்பதை நமக்காக இந்த வசனங்களாக நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கி இருக்கிற அந்த மாட்சியை நாம் கண்டுகொள்ள, அந்த எதிர்நோக்கி இருக்கிற அந்த மாட்சியில் நாமும் பங்காளிகளாக பங்குதாரர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதற்கான முன்னேற்பாடுகள், அதற்கான உழைப்புகள், முதலீடுகளை நாம் கட்டாயம் செய்து ஆக வேண்டும். அதற்கான ஒரு முன்னேற்பாடைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் வெளிப்பட போகும் மாட்சியை காத்திருந்து கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியம், நீங்கள் காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு மகிமையான ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே இந்த உலக வாழ்வில் கடுகை போல இருக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, கடுகு பார்ப்பதற்கு மிக சிறியது தான், மிக மிக சிறிய ஒரு பொருள் தான். ஆனால் அது மண்ணில் விதைக்கப்பட்ட பிறகு அது வளர்ந்து வருகிற பொழுது பலருக்கும் பலன் தரக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது நம்ம ஒரு சின்ன ஒரு அறியாத ஒரு பூச்சி போல தான் பிறந்தோம். எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு பூச்சி போல தான். அப்போ நாம் அந்த உலகத்தில் ஒரு சிறிய கருவாய் உருவாகி இருக்கிறோம். ஆனால் உருவாக்கப்பட்ட நமக்கு கடவுள் ஒரு கடுகு விதையிடமிருந்து இவ்வளோ பெரிய விருட்சத்தை உருவாக்கி பலருக்கும் பயந்தரக்கூடிய, அல்லது வானத்து பறவைகள் வந்து தங்கக்கூடிய தங்குமிடமாய் இல்லிடமாய் ஒரு கடுகு விதையே மாறுகிறது என்று சொன்னால், அப்படி உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த நாட்களில் மக்களுக்கும் பிறருக்கும் இறைவனுக்கும் மகிமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். கடுகுகிடமே இவ்வளவு பெரிய ஒரு பலனை எதிர்பார்க்கிற ஆண்டவர் உங்களிடம் என்னிடமும் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அன்பு இறை பிள்ளைகளே, நாம் தொடக்கத்திலே சொன்னது போல இவ்வுலகில் படுகிற துன்பங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிற மாட்சியோடு ஒப்பிடும் பொழுது அவை ஒப்பிட முடியாதவை என்று வாசிக்கிறோம். நானும் நீங்களும் இந்த உலகில் ஒரு கடுகு விதையாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பயனுள்ளவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. பல நேரங்கள் நாம் என்ன செய்வோம், கடுகு விதை அப்படின்னு சொல்லும் போது நான் தூசியிலும் தூசி ஆண்டவர், நான் துரும்பிலும் துரும்பு ஆண்டவரே அப்படிலாம் சில பேர் தன்னை ரொம்பையும் தாழ்த்தி கொள்வார்கள். ஆமாம், நீ தூசியாக இருந்தாலும் துரும்பாக இருந்தாலும் நீ உலகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ உலகில் வாழுகிறவரை நாம் 4 பேருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே இதை மீண்டுமாக ஆண்டவர் நிறையாட்சி ஒப்பிடுகிற பொழுது இன்னொரு ஒரு ஓமமான ஒரு பொருளை சொல்கிறார். புளிப்பு மாவை பற்றி சொல்கிறார். புளிப்பு மாவு, அந்த புளிப்பு மாவு எப்படி ஒரு மரக்காலில் வைக்கிற பொழுது அது எல்லாரையும் அது புளிப்பேற்றுகிறது, அது சுவைமிக்கதாக மாற்றுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டலிஸ்ட், வினை ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிஸ்ட்ரியில் இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படும், வினை ஊக்கி, கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் இருக்கிற சமுதாயத்தில் நம்ம எல்லாருமே வினை ஊக்கியாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் தான் பிறந்த அந்த சமுதாயத்தில் ஒரு வினை ஊக்கி போல தான் இருந்தார். அவர் ஒரு மனிதர் அங்கு இருக்கிற எல்லாரிடமும் தன்னுடைய சாரத்தை, தன்னுடைய சிந்தையை, இறையாட்சி பற்றிய தன்னுடைய கனவை நீக்கமறை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் பொருட்டு தொடர்ந்து பரப்பி கொண்டே இருந்தார். தன்னோடு இருக்கிற எல்லாரையுமே தன்னுடைய என்ன ஓட்டத்திற்குள் அவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு நாம் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற நமக்கு, தமிழகத்தில் இருக்கிற நமக்கு, நாம் பல சமய மக்கள் வாழுகிற ஒரு சூழ்நிலையில் வாழுகிறோம். நம்மோடு பெருவாரியான இந்து சகோதரர்கள் வாழுகிறார்கள், நம்மளோட தான் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழுகிறாங்க, அவங்க மத்தியில் தான் நாமளும் வாழுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை, விசுவாசம், நல்லெண்ணம், சகோதரத்துவம், இவை எல்லாமே நாம் வாழுகிற அந்த சமூகத்தில் ரேடியேட்டட் அப்படியே பரப்பப்பட வேண்டும். ஒரு குளத்தில் வந்து ஒரு சின்ன கல் போடுறீங்க, அந்த கல் போட்டவுடனே அந்த வட்டம் பார்த்துருப்பீங்க, அப்படியே வட்டம் போய் 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 கரைசியில் அந்த கரையினுடைய எல்லையில் போய் அந்த கம்மாயில் விழுந்துச்சுன்னா, குளத்தில் விழுந்துச்சுன்னா, அந்த கடைசி வரை அந்த வட்டம் அப்படி போய்கொண்டே இருக்கும். அப்படி தான் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. அவர் அந்த எருசலேமிலே அந்த பெத்லகேம் பகுதியிலே பிறந்தாலும் கூட அவர் ஏற்படுத்திய அந்த அதிர்வலை ஏதோ இந்த நாளில் நீங்கள் இருக்கிற அந்த எல்லை வரை அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவரிடமிருந்து அந்த புளிப்பு தன்மை. இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் இருக்கிற நம்ம வாழுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், உங்களை பார்த்து நீங்கள் ஒரு ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவங்களை பார்த்து, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கிற பார்த்து உங்களுடைய நல்ல குணங்கள் அவர்களை தொட வேண்டும். நீங்கள் அன்பியத்தில் இருக்கிறீங்க, அன்பியத்தில் இருக்கிறீங்க, அந்த தெருவில் ஒரு குடும்பமாக கிறிஸ்தவனாக இங்கே வாழ்கிறீங்க, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடம் அல்லது நீங்கள் பயணிக்கிற இடங்களில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதனுடைய வீரியத்தை, அந்த கிறிஸ்தவத்தினுடைய தன்மையை, சாரத்தை நீங்கள் அதை அப்படியே பரப்பிக்கொண்டே செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிறார். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்கிறதில்லை அப்படின்னா, இந்த ஊர் பக்கம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போட்ட சாணி போல் அப்படியே கிடக்கிறது, அதனால் யாருக்கும் ஒரு பலனும் இல்லை. எங்கள் ஊர்லாம் பார்ப்பாங்க, அப்படின்றது வாழ்றதா வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை. 10:11 அத்தோட நானும் ஒன்று அப்படின்னு சொல்லி இயேசுவும் 12 சீடர்களும் வாழ்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எருசலேம் மாத்திரம்தான் கிறிஸ்தவமாக மாறியிருக்கும். அவங்க அப்படி இல்லை, தான் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவத்தை, இந்த கிறிஸ்துவனுடைய சாயலை, கிறித்தவத்தை, அந்த கிறித்தவத்தை அவர்கள் எல்லோருக்கும் பரப்பினார்கள். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அவர்கள் பரப்பியதனுடைய நோக்கம், அதை 4 பேருக்கு பறைசாற்றியதனுடைய நோக்கம்தான் இன்றைக்கு அவர்கள் புளிப்பு மாவாக இருந்து இந்த உலகத்தையே கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்காக ஆதாயமாக்கியிருக்கிறார்கள். நீங்களும் நானும் நம்ம வாழ்கிற அந்த சூழ்நிலையில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால், நாம் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் நமக்கு கைகூடாமல் போய்விடும். மீண்டுமாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசத்தின் அடிப்படையில் நாம் எதிர்நோக்கி இருப்போம், தளராத மனதோடு எதிர்நோக்கி இருப்போம். அதுவரை இறைவனுக்கு உகந்த கடுகாய், புளிப்பு மாவாய் வாழ்ந்து இறைவனுடைய அரசில் நாமும் பங்கு பெற இறையருள் வேண்டி இந்த பலியிலே ஜெபிப்போம். இறைவனம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
தூயவரான தந்தையே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இந்த துருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் மானது.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் பின்னேறி வரும்போது விண்ணகத்தின் கதவுகளை திறந்து எமக்காக வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர் 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 பாட்டாளிகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பெண் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரம் ஏந்தி தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள், இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
உமாது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணம் என்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் மெது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினால் ஏற்றருளும். சிறப்பாக இன்றைய நாள் பலியில் அங்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற இறந்த ஆன்மாக்களை உம்முடைய திருமுகம் ஏற்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள், அவருடைய தேவைகள், அவருடைய நன்றி நிறைந்த உள்ளம், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய பயணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர்தாமே பொறுப்படுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள தாழ்மையாய் வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உம்மீது திருகவை வைத்திருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற மெய்யான ஆண்டவர். காத்திருந்து இறைவனின் மாட்சியை பெற்றுக்கொள்ள இவ்வுலக துன்பங்களை கடந்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற ஆண்டவர் இவரே. இவரின் விருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், என்னை உண்போர் என்னால் வாழ்வர் என்று சொன்ன ஆண்டவர், வானக உணவாய் வாழ்வழிக்கும் ஆன்மாவை வெளப்படுத்துகிற உணவாய் நம்மை சந்தித்த நேரம் இதோ இந்த நற்கருணையில் நிறைவேறியிருக்கிறது. இவ்வுலகில் நாம் படுகிற துன்பங்கள் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிற மாட்சியோடு ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவை என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுத்து ஜெபிக்கிறீர்கள். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில, பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் கூட இந்த காணொளி வாயிலாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருப்பலியை காண்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இந்த கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கும். அன்றருமை தேடுகிற எனக்கும் உன்னை தேடாத மற்றவருக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நான் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லையே. உன்னை தேடுகிற எனக்கு பிறக்கிற துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொன்ன ஆறுதலின் செய்தி, நீங்கள் இந்த உலகில் இப்போது படுகிற துன்பம் எதிர்காலத்தில் நீங்கள் பெறுகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்று சொல்கிறார். ஆம், ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உறவுகள் எல்லாம் நம்மை கைவிட்டு போவது போல ஒரு சூழல், உடல் பலவீனமாகிற ஒரு சூழல், பொருளாதார நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், இயற்கை சீற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல், பயத்தை அச்ச உணர்வை நிலையற்ற நிம்மதியற்ற வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட நிலையான சொந்தமாய் நம்மை விட்டு விரியாத ஒரு உறவாய் யார் நம்மை கவிட்டு சென்றாலும், யார் நம்மை கை நெகிழ்ந்து சென்றாலும் நம் கைப்பிடித்து கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தேவன் இதோ நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா.
இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
ஆமாண்டவரே, தோல்விகளை வாழ்க்கையில் சந்திக்கிற பொழுது, யதார்த்தங்கள் எங்களை அடுத்தடுத்து அடித்து அமுக்குகிற பொழுது, மடிசாய ஒரு தோல் வேண்டும் என்று சொன்னால் அன்னையினுடைய தோளைத்தான் நாங்கள் தேடுவோம். இந்த தாயினுடைய அந்த மடியில் படுத்து உறங்குகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சி, அந்த தாயினிடமிருந்து பெறுகிற அந்த ஆறுதல் வார்த்தை, அவள் தலைகோதி விடுகிற அந்த வருடலில் இருக்கிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அது தருகிற நிம்மதிக்கு அளவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தாய் என்பை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்பதை எத்தனையோ தருணங்களில் உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம்.
தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவா சீராட்டுவா, தாலாட்டுவா நம்மை சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
வாழ்க்கை என்ற பயணத்தில் நாங்கள் பல்வேறு அனுபவங்களை சந்திக்கிறோம். கரடு முரடுகள், வேக தடைகளை எல்லாம் எப்படி ஒரு பயணத்தில் நாங்கள் கடந்து செல்கிறோமோ, அதே போல இந்த வாழ்க்கை என்கிற பயணத்தில் பலவிதமான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர், அதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம். ஆனால் வேதனைகளும் துன்பங்களும் எங்கள் வாழ்க்கை அடுத்தடுத்து புயல் போல வந்து சூழ்கிற பொழுது, புயல் போல வந்து சூழ்கிற பொழுது, நிதானமற்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகிறோம். மண் மழைக்காக காத்திருப்பது போல, இரவு பகலுக்காய் காத்திருப்பது போல, வெயில் குளிருக்காய் காத்திருப்பது போல, இந்நிலை மாறாதா என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிற எங்களுக்கு நிர்தானைய ஆறுதலின் தெய்வம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார்.
அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரங்கள் இப்போது உங்களுடைய கரங்களை தொடுவதாக உணருங்கள். ஆண்டவருடைய கரங்கள் உங்கள் தலை மீது இருக்கிறது, அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பயத்தில் நடுக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கரங்களை அவர் இறுக பற்றி பிடித்திருக்கிறார். மலை மீது நடந்து சென்றாலும் நீங்கள் தள்ளாடி விடப்போவதில்லை, காரணம் உங்களுடைய கரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கைக்குள் இருக்கிறது. இருள் சொல் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, ஏனெனில் ஆண்டவருடைய கரங்கள் உங்களுடைய கரங்களை தாங்கி பிடித்திருக்கிறது. நம்புவோம், விசுவசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆம், புயல் மீது புயலை கடந்து வருகிற ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வர காத்திருக்கிறது. கடுமையான வெயிலுக்குள் நடந்து வருகிற மனிதன் ஒரு இதமான ஒரு குளிரை தேடுவது போல நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று குளிர் வரப்போகிறது, அது வர காத்திருக்கிறது. நம்புங்கள், விசுவசியுங்கள், ஜெபியுங்கள், ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்களிடம் இருக்கிற நிலையற்ற தன்மையை, ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லாத தன்மையை, வெறுமையை உணர்ந்தவர்களாக அவருக்கு முன்பாக நம்மை சரணாகதியாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். தாழ்நிலையில் இருக்கிற உள்ளங்களை அவர் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கிறார். தன் உடலை உணவாய் கொடுத்து வாழ்வுதரும் உணவாய் விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அன்பு பிள்ளைகளே, என்னுடைய ஆசீர் உங்களுக்கு என்னாலும் இருக்கிறது. பவுலுடைய அரசு எபேசியர்களை திருமுகத்தில் சொன்னார் அல்லவா, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே தந்தையாம் கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? நம்மை அன்பு செய்வதற்காகவே அந்த அன்பை உலகிற்கு உலக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலியாக தன்னை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருள் உங்களுக்கு என்னாலும் இருக்கிறது, என் கை உங்கள் மீது என்னாலும் இருக்கிறது, என் கை உங்கள் மீது இருக்கிற பொழுது உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யோபுவுக்கும் சாத்தானுக்கும் நடந்த சண்டையிலே, அந்த போரிலே, அந்த பேச்சுவார்த்தையிலே, அந்த விவாதத்திலே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கை ஒருபோதும் என் மகன் யோபுவை தொடக்கூடாது, ஏனெனில் என்னுடைய கை அவன் மீது இருக்கிறது என்று சொன்னார். யோபுவை போல ஆண்டவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்கு நிறை பலனை தர காத்திருக்கிறார். இதோ இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்கள். இறைக்கம் நிறைந்த தந்தையே, நம்பிக்கையோடு உமக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய கனிவான வேண்டுதல்களை, ஜெபங்களை நிதானமாக ஏறெடுத்து வாழ்வுக்கான வழியை, வெளிச்சத்தை நோக்கி வழி நடத்தி செல்ல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்திருள உம்மை வேண்டுகிறோம். இதனால் இப்போது அருளடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் கூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது.
Thank you.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே.
ஆமென்.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பராக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? மீண்டுமாக உங்களை எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த திருப்பலி வழியாக சந்திப்பதிலே, இப்பள்ளியிலே உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் ஷுவன்ஸ்டட் ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மறைமாவட்ட குரு. ஷுவன்ஸ்டாட்டா ஆன்மீகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கும். ஷோன்ஷாட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாகவே இருக்கும். பீடத்திற்கு முன்பாக அன்னை மரியாவினுடைய புகைப்படம் தாங்கிய ஒரு படம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது என்னடா புதுசா அப்படின்னுலாம் நீங்கள் யோசிப்பீங்க. கடந்த இரண்டு வாரங்களாகவே ஷோன்ஷாட் உலகளாவிய சமூகமானது தங்களுடைய ஃபவுண்டிங் டே, இந்த இறை சமூகத்தை இந்த சபையை ஆரம்பித்த நாளினுடைய நினைவை அக்டோபர் 18 தேதி கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது. நிறைய இடங்களில், உலகத்தில் பல இடங்களில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவானது நமது பகுதியிலே, நமது மறை மாவட்டத்தில் இந்த மாதம் 11, 12, 13 தேதிகளில் விராலிமலை பங்கில் அங்கிருந்து பணியாற்றுகிற ஷுவன்ஸ்டட் சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி ஆண்டவே திருப்பயண அருட்சகோதரிகள் தங்களுடைய ஆன்மீகத்தை கொண்டாடினார்கள். அவர்களோடு நானும் இணைந்து எனது ஆன்மீகத்தை கொண்டாடினேன். எங்களுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. நீங்களாம் எங்களுக்கு விழா வாழ்த்துக்களை சொல்லணும். உலகில் இருக்கிற ஏறக்குறைய 101 நாடுகளிலே இந்த ஆன்மீகம் பரவி இருக்கிறது. 3000 குடும்பங்கள் இந்த ஆன்மீகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த ஆன்மீகத்தினுடைய மையம் எதை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது அன்பை, உடன்படிக்கையை மையமாக கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களை எல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிப்பதற்காக, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, நான் வாழ்கிற இந்த ஆன்மீகத்தில் இன்னும் அதிகமாக நானும் நீங்களும் இணைந்து வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்காக உங்களை அழைக்கிறேன். இந்த பள்ளியை இந்த காணொளி மூலமாக கண்டுகளிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், இப்பள்ளியில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எங்களை ஆசீர்வதித்தது போல தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இப்பள்ளியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநீவுகளை தகுதியுடன் கொண்டாட நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் இல்லை அல்லாமல் இறைவா, நாங்கள் எப்பொழுதும் மத திருவிழத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடும் தூயாவியோடும் இணைந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 19 தொடங்கி 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
செய்த நல்லவரை போற்றுவேன். நின்றே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆண்டவர் இயேசுங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 49 தொடங்கி 53 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிறந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகள்களுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிறந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஷுவன்ஸ்டாட்டின் அரசியும் வெற்றி கண்ணியுமான மகா ஆச்சரிய அன்னையினுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் கூடிய என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா புதுசா சாமியார், மகா ஆச்சரியத்துக்குரிய அன்னை அப்படின்னு சொல்லி ஒரு மாதாவை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாரே, ஷுவன்ஸ்டாட்டினுடைய அரசியும் வெற்றி கண்ணியும் சொல்கிறாரே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழுந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த நாளினுடைய நற்செய்தியை பார்த்தோம்னா பயமுறுத்தக்கூடியதாக இருக்குது. என்ன பயமுறுத்துச்சியா? தீ மூட்டவே வந்தேன், கொளுத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்களா, பிக் பாஸில் சொல்லுவாங்க, கொளுத்தி போடுறாங்க அப்படின்னு. அதுபோல் கொளுத்தி போடுறார் ஆண்டவர். அவர் சொல்கிறாரு, நான் கொளுத்தி போட வந்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் தீ மூட்ட வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்னா அமைதியை கொடுக்குறவர் தானே, அப்படி தானே நம்மளாம் எதிர்பார்த்துருக்குறோம். ஆனால் தீ மூட்ட வந்தேன், உங்களை கொளுத்தி போடுறதுக்கு வந்தேன், உங்களிடையே இருக்கிற பிரிவினைகளை உயர்த்த வந்தேன், அப்படிங்கிற ஒரு தோணியில் ஆண்டவர் பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. லூக்கா நற்செய்தியை யதார்த்தமாக சிந்திக்கிற போது இரக்கம் நிறைந்த ஒரு நற்செய்தி என்று சொல்லுவாங்க. இரக்கத்தின் நற்செய்தி லூக்கா நற்செய்தி. ஆண்டவர் கனிவுடையவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஏழைகளின் பால் பரிவுள்ளவர் என்ற சிந்தனையை தான் லூக்கா நற்செய்தி நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கிடையே தீமூட்ட வந்தேன், பகமை வளர்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுகிற போது நமக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. ஒருவேளை நம்முடைய கடைசி காலத்தை பற்றி இயேசு பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறது. ஆனால் தீமூட்ட வந்தேன் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, நான் இப்படி உல்டாவாக புரிஞ்சுக்கிறேன், அப்படியே எதிர்மறையாக. ரெண்டு தீயை நம்ம பழைய ஏற்பாட்டத்தில் ஏற்பாட்டு நூலில் பார்த்துருக்குறோம். முதல் தீ எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு முட்புதர் எரிந்து கொண்டு இருக்கிறது, மோசே இறைவாக்கினர் அழைக்கப்படுகிறார். எரிந்து கொண்டு இருக்கிற அந்த முட்புதரில் அந்த இடத்தை பற்றி மோசைக்கு சொல்லப்படுகிற போது, இது புனிதமான இடம், உனது காலடிகளை அவிழ்த்து விட்டு வா என்ற முன்னறிவிப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக தீ என்பது, அந்த அக்னி என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுப்பதாக இருப்பதாக நான் பார்க்குறேன். கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு காட்டுவதாக நான் பார்க்குறேன். இரண்டாவதாக அந்த தீயை நம்ம எப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குற போது, மோசே இறைவாக்கினர் எகிப்து தேசத்திலிருந்து மக்களை விடுவித்து பாழை நிலத்தில் அழைத்து வருகிற போது, பகலிலே வெயில் அவர்களை தாக்காத வண்ணம் மேகத்தூணினுடைய நிழலாகவும், இரவிலே இருள் அவர்களை சூழாத வண்ணம் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தினார் என்பதை விடுதலை பயணம் நூலிலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இங்கு கடவுள் வழிகாட்டுபவராக, பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய பிரசன்னத்தை காட்டுகிறவர், பாதுகாப்பை அளிக்கிறவர், வழிநடத்துகிறவர் எப்படி அமைதியை குலைத்து சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து கொளுத்தி போட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்வது அது அல்ல. நம்மிடையே இருக்கின்ற அந்த வேற்றுமை மனநிலையிலிருந்து நாம் விடுபட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தான் மூன்றாவது நெருப்பை நீங்கள் விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டில் ஏற்பாட்டுனுள்ள படிச்சிங்கன்னா அருமையாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு இறந்து புதைக்கப்படுகிறார். புதைக்கப்பட்ட பிறகு உயிர்த்தெழுதுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகும் அவருடைய சீடர்கள் அடைத்து கொண்டார்கள் அறைகளிலே. அப்படி அடைத்து கொண்ட அந்த சீடர்களுக்கு வலுவூட்டவராக மாறுகிறார் ஆண்டவர் இயேசு அக்னி வடிவிலே. பெந்தகோஸ்தே பெருவிழா என்று இதை நாம் சொல்லுகிறோம். அக்னி நாவு வடிவிலே சீடர்கள் மீது இறங்குகிறார். அது அவர்களுக்கு தெம்பூட்டுகிறது. இயேசுவினுடைய நற்செய்தியின் சாட்சிகளாக அவர்களை மாற்றுகிறது என்பதை தான் இந்த பகுதியை நாம் வாசிக்கிற போது நான் புரிந்து கொள்ளுகிற விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த, பல்வேறு வேறுபாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏறக்குறைய இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சிக்கல்கள் திரு அவையிலே இருந்திருக்கின்றன. யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, தங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தி கொள்ளுகிறார்களோ, தங்களுடைய மேன்மையை உயர்த்தி கொள்ளுகிறார்களோ, அவர்களெல்லாம் நம்பிக்கையாளர்களை நசுக்குவதாக பார்க்கிறோம். நசுக்குவர்களுக்கு உரிமை இல்லாமல் போனதாக பார்க்கிறோம். பல குரல்கள் எழுகின்றன. இந்த குரல்களெல்லாம் கருத்துமை உருவமைத்து அங்கு சீர்திருத்தம் நடைபெறுகிறது. அந்த சீர்திருத்தத்தினுடைய வெளிப்பாடுகள் பல்வேறு இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய செயல்பாடுகளினுடைய நீட்சியாகத்தான் இயக்கங்கள், மூமெண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இயக்கங்கள் ஆரம்பிக்கின்றன. அங்குதான் இந்த ஷுவன்ஸ்டாட் இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஷுவன்ஸ்டாட்டினுடைய இயக்கத்தை பற்றி நாம் சொல்லுகிற போது, இந்த சபையை பற்றி நான் சொல்லுகிற போது, இதனுடைய நிறுவனர் தந்தை கெண்டனிக் அவர்கள் ப்ராஃபட் ஆஃப் வேர்ல்டு வார்ஸ் என்று நான் சொல்வேன். இரண்டு உலகப்போர்களுடைய மத்தியிலே வாழ்கிறார். அவருடைய மத்தியிலே வாழ்கிற இவர் அப்போது இருந்த மக்களுக்கு இந்த போரினால் அவதிப்பட்ட மக்களுக்கு இறைவாக்கினனாகவே தன்னை காட்டிக்கொள்ளுகிறார். அப்படிதான் அவருடைய சிந்தையிலே உதித்ததுதான் 1914 அக்டோபர் மாதம் 18 நான் முன்னுரையில் சொன்னது போல உலகளாவிய ஷ்வான்ஸ்டாட் பேரியக்கமானது தங்களுடைய நிறுவன நாளை கொண்டாடி மகிழ்கிறது என்று சொன்னது போல அக்டோபர் மாதம் 18 1914 ஜெர்மனி தேசத்தில் உள்ள ஷ்வான்ஸ்டாட் என்ற இடத்திலே ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது உடன்படிக்கை வாழ்வு தான் அதனுடைய சிறப்பு அம்சமாக நான் பார்க்கிறேன். இந்த உடன்படிக்கை வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்று திரு அவையினுடைய வழிகாட்டுதலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஷ்வான்ஸ்டாட் இயக்கம் நற்செய்தி ஆன்மீகத்தை கொண்டு தனி நோக்கத்தோடு தனி அடையாளத்தோடு தனி பணி வரலாற்றோடு ஆரம்பிக்கின்ற ஒரு இயக்கமாக நாம் இதை பார்க்கிறோம். திரு அவை இந்த இயக்கத்தை அங்கீகரித்திருக்கிறது. இந்த இயக்கம் என்பது 3 நிலைகளிலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஷ்வான்ஸ்டாட் என்பது ஒரு புதுப்பிக்கும் இடமாக இருக்கிறது. எதை புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விதான். மனிதனுடைய வாழ்வையும் நம்பிக்கையும் புதுப்பிக்கின்ற இடமாக ஷ்வான்ஸ்டாட் இருக்கிறது. ஏ மூமெண்ட் ஆஃப் ரினீவல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த புதுப்பித்தல் தனி மனிதன் தன்னைத்தானே புதுப்பித்து தான் புதுப்பிக்கப்பட்டதன் வழியாக அவன் சார்ந்த சமூகத்தை புதுப்பிக்க வேண்டும். இதுதான் ஷ்வான்ஸ்டாட் மூமெண்டினுடைய இயக்கத்தினுடைய முதன்மையான நோக்கமாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த ஷ்வான்ஸ்டாட் இயக்கம் என்பது ஏ பிளேஸ் ஆஃப் கிரேஸ், அருள் பொழியும் இடமாக இருக்கிறது. இந்த அருள் பொழியும் இடத்துல எதை மையமாக கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற போது ஆலயத்தை சிற்றாலயத்தை மையமாக கொண்டு வாழ்கிறோம். இரண்டாவதாக இந்த அன்னையை மையமாக கொண்டு வாழ்கிறோம். இந்த சிற்றாலயமும் அன்னையும் நமக்கு என்ன செய்வார்கள் என்று நீங்கள் என்னை கேட்டீர்கள் என்றால், உடன்படிக்கை வாழ்விலே நீங்களும் நானும் இணைய வேண்டும் என்ற அழைப்பை அது கொடுக்கிறது என்பது தான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. உடன்படிக்கை என்றவுடனே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்குறது சீனாய் மலையில் யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வும் யாவே இறைவனுடைய பராமரிப்பும் இரண்டு வகையிலே நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக விடுவிக்கப்பட்ட பின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் உணவுக்கென்ன எடுத்துக்கொண்ட மாமிசம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, ரொட்டி துண்டுகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, உணவு பதார்த்தங்கள் கிடைக்கவில்லை, நீர் கிடைக்கவில்லை, பயணத்தினுடைய களைப்பு அவர்களுக்கு அன்சர்டனிட்டியாக இருக்கிறது, அவர்களுக்கு எந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. ஆகையினால அந்த இஸ்ரேல் மக்கள் தாந்தோன்றித்தனமாக வாழ்கிறார்கள். அப்படி தாந்தோன்றித்தனமாக வாழ்கிறவர்களை நான் உங்களுடைய இறைவன், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை சீனாய் மலையிலே மோசே இறைவாக்கினரை முன்வைத்து யாவே இறைவன் தனக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இங்கு கடவுள் யாவே இறைவன் தானாக முன்வந்து மக்களுடைய நெறிமுறை வாழ்வை நெறிமுறைப்படுத்துவதற்காக இந்த உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆன்மீகத்தினுடைய உடன்படிக்கை என்பது தானாக கடவுளிடமிருந்து வருவதல்ல, அன்னை மரியாவிடமிருந்து வருவதல்ல, மாறாக தனி மனிதனிடமிருந்து அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கு செல்வது தான் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பது ரியலைசேஷன் என்று சொல்வார்கள். தன்னை உணர்ந்து தன் வாழ்வின் சூழலை உணர்ந்து அன்னையோடு அன்னை வழியாக ஆண்டவர் இயேசுவோடு நான் உன்னுடைய மகனாக இருப்பேன், நீ என்னுடைய தாயாக இருப்பாய், நாம் இருவரும் இணைந்து ஆண்டவருடைய வாழ்வை நன்மைத்தனத்தை பிரதிபலிக்கின்ற பின்பங்களாக மாறிப்போகிறோம் என்ற சிந்தனையை தான் இந்த ஷ்வான்ஸ்டாட் பேரியக்கத்தினுடைய உடன்படிக்கை நமக்கு சொல்வதாக இருக்கிறது. இதை அந்த ஆன்மீகத்தில் அன்பின் உடன்படிக்கை என்று சொல்வார்கள். மூன்றாவதாக, தனி சிறப்புள்ள ஆன்மீகம், எ யூனிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித்தின் த சர்ச் என்று இதை நாம் சொல்லுகிறோம். திருவையிலே தனி சிறப்புள்ள ஆன்மீகமாக ஷ்வான்ஸ்டாட் ஆன்மீகம் இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு பகிர்ந்து கொள்கிறோம். இங்கு நான் இருக்கிறேன், என்னோடு நமது மறை மாவட்டத்தில் பணியாற்றுகிற விராலிமலை பங்கில் இருக்கிற மேரி ஆண்டவே, ஸ்வன்ஸ்டாட் சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி ஆண்டவே, திருப்பயண மாதா அருட் சகோதரிகள் இங்கு இருக்கிறார்கள். இன்று பாடல் பாடுகிறவர்கள் அவர்கள்தான். நாங்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஆன்மீகம் எங்களுக்கு எதை சொல்கிறது என்று பார்க்கிற போது மூன்று வகையான ஆன்மீகத்தை நாங்கள் வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறது. ஒன்று கவனண்டல் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுகிறோம், உடன்படிக்கை ஆன்மீகம். அதை தான் சீனாய் மலையிலே யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை. இங்கு ஸ்வன்ஸ்டாட்டில் மக்கள் அன்னை மரியாள் வழியாக, இந்த மகா ஆச்சரிய அன்னை வழியாக இறைவனோடு ஏற்படுத்தி கொள்ளுகிற அன்பின் உடன்படிக்கையாக நாங்கள் வாழ்கிறோம். இரண்டாவதாக இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்கிறோம், அன்பின் கருவிகளாக